நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு அக்னியினால் ஞானஸ்தானம் அல்லது அக்னிஸ்தானம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். போன வாரம் தண்ணீரினாலே ஞானஸ்தானம், ஆவியினாலே ஞானஸ்தானம், அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிற தலைப்பு அக்னியினால் ஞானஸ்தானம். 1 கொரிந்தியர் 10:1-6 உள்ள வார்த்தையில் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:1-6.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் கொள்ளாமானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது.
போதும், இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் தண்ணீர்னால ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அக்னினால ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்படி எடுத்தும் கூட தங்கள் இருதயத்திற்கேற்றபடி இச்சையினாலான காரியங்களினாலே தங்களை கெடுத்து கொண்டார்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வனாந்தரத்தில் சாப்பிட்றதுக்கு கறி வேணும், அப்புறம் நல்லா உணவு வேணும் அப்படிங்கிறது தான் வனாந்தரத்தில் ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை பறிச்சு பார்த்தார்கள். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே நன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் தங்களுடைய மன விருப்பங்களுக்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற திட்டத்தினாலே அவர்கள் முறுவறுத்த பொழுது தேவன் அந்த ஜனத்தை அடித்தார். அந்த காரியங்கள் இன்றைக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது ஞானார்த்தமாக இனி வரப்போகிற நாட்களிலும் இது போல நடக்கும், அந்த காலத்திலே நடந்த சம்பவங்கள் போல இன்றைக்கும் இது போல நடக்கும் என்கிற காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே ஜலத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள், ஆவியினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு ஞானஸ்தானத்தையும் எடுத்து அக்னினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றபடி நடந்தால் தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். ஆனால் தேவனுடைய திருசுத்தம் செய்கிறவர்களாக இருந்தால் தேவன் அவர்களை அந்த ஞானஸ்தானத்தின்படியே தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 3:16.
யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பார்த்தேன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்.
போதும், அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ இந்த படிப்படியான ஸ்தானம் வாங்கும்போது அல்லது தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது படிப்படியாக ஆசீர்வாதத்துக்குள்ளே முன்னேறி போகிறார்கள். அப்போ இன்றைக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்தை குறித்து சிந்திக்கும் போது கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதா, குழந்தை ஞானஸ்தானம் நல்லதா, இயேசுவின் நாமத்தினால் நல்லதா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நல்லதா அப்படிங்கிறதுல அந்த தண்ணீர்னால் எடுக்கிற ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தின்படி அந்த காரியங்களை சிந்திக்கிற பொழுது எல்லாரும் தடுமாறுகிறார்கள். எது சரி, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மதத்தின்படியாக சிந்திக்கிறார்கள். மற்ற மதங்களிலேயும் ஞானஸ்தானங்கள் இருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துலேயும் நாம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த ஞானஸ்தானம் எந்த நாமத்தினால எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்தை குறித்து ஒரு மனுஷன் சிந்திக்கும்போது அதில் தடுமாறுகிறான். அதே மாதிரி ஆவியிலே ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்தை குறித்து சிந்திக்கும்போது இன்றைக்கி ஆவியிலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறாங்க ஆவிக்குரிய ஞானஸ்தானம் பெற்றவர்கள்? ஆமாம், பரிசுத்தாவி பேசுகிறாங்க. பேசி பேசி என்னாச்சு? தேவனுடைய வசனத்தின்படி இருந்தால் அவர்கள் தேவனுடைய திருசுத்தத்தை செய்வார்கள். அப்படி இல்லைன்னா பரிசுத்தாவி பெற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எப்படி தடுமாறுகிறார்களோ அதே மாதிரி ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தள்ளாடுகிறார்கள். பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு எதையும் ஒன்று பேசிட்டு குதிச்சு 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 போய் எல்லாத்துக்கும் பரியாசமாகி அவங்களையும் கெடுத்து சபையும் கெடுத்து மற்றவங்களையும் கெடுத்து இது என்ன இப்படி காளி கோயில் ஆடுற மாதிரி உட்காந்து ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்திலாம் நிறைய பேர் அப்படி பண்ணிட்டாங்க. அது பரிசுத்தாவி வந்து ஆடுறவங்கள பார்க்கும்போது தெரியும், ட்ரம் அடித்தாச்சுன்னா உடனே ஆட்டம் வந்துடும், அப்புறம் அவ்வளவு தான், யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆடி ஆடி இன்றைக்கி தேவனுடைய ஆவியை பெறாமல் உலகத்தினுடைய ஆவியை பெற்று இன்றைக்கு தள்ளாடி தள்ளாடி திரிந்து கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பெயரை அநேகர் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ உண்மையாகவே பரிசுத்தாவியை பெற்ற கொண்டவர்கள் பரிசுத்தாவியானவருடைய கிரியைகளை செய்து சாந்தம் அமைதியுமோடு இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அப்போ தேவன் பரிசுத்தாவியினாலே தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாம் அந்த அன்னி பாச பேசுகிறது தான் பரிசுத்தாவின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி அல்ல. பரிசுத்தாவினுடைய கிரியைகள் மொத்தம் 9 இருக்குது. அந்த 9 இருக்கிறத விட்டு போட்டு ஒரே ஒன்றை மட்டும் எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க, பத் பாக்கியெல்லாம் எங்கே போச்சு, எல்லாம் காணாமல் போச்சு. அப்போ வேதத்தை தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை மதத்தின் அடிப்படையாக மாற்றும் பொழுது மற்ற மதத்தில் இருக்கிற மாதிரிகளை கற்றுக்கொண்டு தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நடக்கணும்னு விரும்புறதில்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க அதனால் நாங்களும் எப்படி இருப்போம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்ததுனால அந்த மதத்தினுடைய எல்லா ஆச்சாரங்களையும் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்து இன்றைக்கி வேத வசனத்தை, வேதம் என்கிற அந்த வார்த்தைகளை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மதமாக மாற்றிட்டாங்க. வேதம் வந்து வேதத்தில் வந்து எந்த மதத்தையும் குறிப்பிடவில்லை, பொதுவாக ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை. தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, அந்த ஊர் ஜனங்களுக்கு அப்படின்னு தான் ஆண்டவர் எழுதுகிறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் இந்த சபை சேர்ந்தவங்க அந்த சபை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்களுக்குள்ளே நிறைய பிரிவுகளை உண்டாக்கி ஒரே வேதத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் பல பிரிவில் இன்றைக்கி பிரிஞ்சிருந்து கருத்து வேறுபாடு இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. ஆமாம், அநேகர் தங்களுக்கு உபாய தந்தங்களை தேடிக்கொண்டு ஒவ்வொரு உபதேசத்தை வச்சு இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயம் பிரிஞ்சிருக்கிறது. வேறு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருத்தன் வந்தானா இங்கே இருக்கிற பிரிவினைகளை பார்த்து பயந்து ஓடி, நான் பழைய இடத்துக்கே ஓடிடுறேன், என்னை ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவான். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையாக அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யும். அப்போ தேவனுடைய திருசித்தம் தெரியாமல் மனிதனுடைய சித்தம் செய்வதற்காக முயற்சி எடுக்கிற சமயத்தில் இப்படியாக பரிசுத்தாவிப்பட்டிருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, அதில் எந்த பிரயோஜனம் இருக்காது. நம் கடந்த வாரம் பார்த்தது போல் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலனா குருடன், அப்புறம் ஆவியில் ஞானஸ்தானம் எடுத்தவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலனா அவன் சப்பாணி. இன்றைக்கி அக்னியினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறதை குறித்து இன்றைக்கி நம்ம விரிவாக பார்ப்போம். ஏசையா 10:16-19 வரை, ஏசையா 10:16-19 வரை.
ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொடுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார், பட்சிக்கும் அக்கினியை போடும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் பொழுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முன்செடிகளையும் நெருஞ்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறமுமாய் அழிய பண்ணுவார்.
இங்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய கோபாக்கனை வருகிறது. அங்கு நாம் பார்க்கிறோம் அவனுடைய வயல் நிலங்கள் உள்ளும் புறமுமாக அவனுடைய எல்லா காரியத்தையும் தேவன் பட்சிக்கிறார். இன்றைக்கி ஊழியன் ஊழியன் சொல்லிட்டு எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. ரிட்டையர்டானவன் ஊழியம் செய்கிறான், அப்புறம் புரோக்கர் ஊழியம் செய்கிறான், பெரிய பெரிய பதவிகளை வகிக்கிறவங்க ஊழியம் செய்கிறாங்க, பணம் படைத்தவர்கள் இன்றைக்கி சபையில் ஏறிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க, இப்படி பண்ணும்போது தேவனுடைய கோபாக்கினை இறங்கி அவருடைய ஊழியத்தை பட்சிக்கிறது. அப்போ முதலாவது தேவன் நம்முடைய சத்துருக்கள் மேல் நியாயம் செலுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டுகிறவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை மிக உக்கிரமாக இறங்குகிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வராமல் அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி காரியங்களெல்லாம் கொண்டு வந்து தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வந்து நாங்களும் வல்லமை பெற்றிருக்கிறோம், நாங்களும் ஊழியம் செய்வோம், எங்களுக்கும் தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உலக மனுஷர்கள், அரசாங்க பதவியில் இருக்கிறவர்களும் சரி, பணம் படைத்தவர்களும் சரி, அல்லது மிக திறமையான ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி சபைக்குள்ளே வந்து பாஸ்டர் உட்கார வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சபைகளையும் இன்றைக்கி உலகத்தினுடைய ஆட்கள் இன்னைக்கு உள்ளே போந்து தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு பேசி பெயரையும் புகழையும் தேடும்படியாக இன்றைக்கி விரும்புகிறார்கள். அந்த மாதிரி ஜனங்களை தேவனுடைய நியாயத்தீர்ப்பு முதலாவது பட்சிக்கும். காரணம், தேவன் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தேவன் ஊழியத்தை கட்டளையிட்டிருக்கிறார், அவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ஊழிய அழைப்பை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். உலகத்தில் எல்லாருமே நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி நினச்சி அப்படி ஊழியத்துக்கு யாரும் வர முடியாது. சகரியா ரெண்டாம் அதிகாரம் 1-8 அப்போ இங்கே நம்ம இப்போ நாம் வாசி என்ன காரியம்னு கேட்டிங்கன்னா, உண்மையான தேவ ஜனங்கள் பூமியில் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களெல்லாம் எண்ணி பார்க்கணும்னு சொல்லி புறப்பட்டு ஒரு மனுஷன் போகிறான். அப்போ புறப்பட்டு போகும்போது அந்த ஜனங்கள் திரளான ஜனங்களாக இருக்கிறார்கள். நீ வந்து என்ன வேண்டாம், நீ வந்து அளந்து பார்க்க வேண்டாம். அந்த திரளான ஜனங்களை நான் என்ன பண்ணுகிறேன்னு சொல்லி கேட்டால், அந்த திரளான ஜனங்களுக்கு சுற்றிலும் அக்னி மதலாக இருந்து நான் அவர்களை பாதுகாக்கிறேன். அப்போ ஆண்டவரை எங்கு 2-3 பேர் உண்மையாக கூடியிருந்து தேவனை ஆராதிக்கிறார்களோ அந்த மாதிரி கூடி ஆராதிக்கிறோடைய எண்ணிக்கை உலகத்திலே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், உலகத்தினுடைய பல பகுதியிலே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்னன்னு சொன்னால் என்ன முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மையாக இருக்கிற ஜனங்களை எப்பொழுதும் எருசலேமையும் சியோனையும் தேவன் அக்னி மதில் போல இருந்து சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கிற ஜனங்களை சுற்றிலும் தேவன் அக்னி மதிலாக இருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஏசாயா 4:1-6
பரிசுத்தர் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீ மேகத்தையும் புகையையும் ராவில் தொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார்.
ஆ, போதும். ஏழு கிறிஸ்தவ சபைகளிலிருந்து தப்பி வந்திருக்கிற ஜனங்கள் மேல ஏழு ஸ்திரீகள் அன்னாலில் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்தி சொந்த போஜனத்தை கொடுப்போம் அப்படிங்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து தப்பி வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாராமா, ஆண்டவர் அவருடைய இரத்த பழிகளை கழுவி அவர்களை சுத்தம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு தேவன் அக்னி மதலாக இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பர். சொல்லப்படுவாங்க. அப்ப தேவன் சிநேகிக்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல இருக்குது. முதல்ல ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுவார். சியோன்ல வாசம் பண்ணணும்னா முதல்ல சியோனில் வாசம் பண்ணக்கூடிய தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய மீறுதலை பரிசுத்தமாக்க வேண்டும். அப்போ நியாய தீர்ப்பின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் தேவன் அவர்களை சுத்திகரித்து தேவனுடைய வார்த்தைகளை நிலை நிற்கும்படியாக செய்கிறார். அப்போ இந்த ஏழு ஸ்திரீகளினுடைய ஆவியிலிருந்து, அப்படின்னா ஏழு சபையினுடைய புளித்தம்மாவினுடைய உபதேசத்திலிருந்து தப்பி வந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளிலே மாத்திரம் நிலை நிற்கிற தேவ ஜனங்களுக்கு தேவன் அக்னி மதலாக இருந்து தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். அப்போ அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். காரணம், தேவன் பாவங்களை மன்னித்து அவர்களை சிநேகிக்க வேண்டும்னு சொன்னால் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பினுடைய ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் தேவன் அவர்களை பரிசுத்தமாக்கினா தான் எருசலேமினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். இன்றைக்கி இதுக்கு பயந்துக்கிட்டு தீமையவே பேசக்கூடாது, தீமையை சிந்திக்கக்கூடாது, சாபத்தையே நினைக்கக்கூடாது, சாபத்தை பேசக்கூடாது, அக்னி நரகத்தை சிந்திக்கக்கூடாது, அக்னி நரகம் என்னங்கிறது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தால் ஆசீர்வாதத்தில் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பேரும் புகழும் பணமும் இருந்து ஆசீர்வாதத்தில் இருக்கான்னு சொல்லி நான் நினச்சி அநேகம் பேர் உக்காண்டிருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை வச்சு அந்த மனிதர்களை பரிசோதிக்கும்போது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாக வளர்ந்து வயிறு பானை மாதிரி வச்சுருந்தானே, அவன் நினச்சிட்ருப்பான் ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்காரு ஆசீர்வச்சிருக்காருன்னு. ஆனால் டாக்டர்கிட்ட கொண்டு போய் பரிசோதித்தா உனக்கு அவ்வளவும் சாபம் அப்படிம்பான். உடம்ப கம்மி பண்ணலைன்னா நீ 6 மாதம் இல்லை 1 வருஷம்தான் அப்புறம் நீ காலின்றார் டாக்டரை. அப்போ ஆசீர்வாதம்னு மனுஷன் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சாபம். அப்போ தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தினோடு தேவன் தீமையை கூட்ட மாட்டார். அப்போ பூமியில் ஆசீர்வாதம் சொல்லி நினச்சிட்டு இருக்கிற எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் தேவன் தீமையை கூட்டி வைத்திருக்கிறார். அதனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குறைவாக இருந்தாலும் அவைகள் நம்மளுக்கு சமாதானம் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம், கொழுத்து கண்டவில் போல் இருந்தார். ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஆடு கழுதியும் வளர்த்தின கதை. ஒரு எஜமா ஆட்டுக்கு நல்லா புள்ள போட்டு வளர்த்தினானாமா, கழுதிக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டானாமா, நிறைய மூட்டையை ஏற்றி வச்சு அது வேலை வாங்குவானாமா. இது என்னென்னா, இந்த ஆடை மட்டும் நல்லா இப்படி கவனிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி அந்த கழுதை அப்படியே நினச்சிட்டு இருந்தாமா. ஒரு நாள் வந்ததாமா, ஆட்டை குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி, அப்பா எவ்வளோ மரியாதை மரியாதை நினச்சானாமா. அப்புறம் பார்க்கும்போது அவன் கத்தியை தீட்டினானாமா, அப்புறம் பே பே பேன்னு கத்திச்சாமா. அப்போ தான் தெரிஞ்சுதாம்மா, ஐயோ இந்த எஜமா எவ்வளோ எஜமானு கழுது சொல்லிச்சாமா. ஆடு சொல்லிச்சாமா, எஜமா நல்ல எஜமானாக இருந்தார், கடைசியில் வேலையை காமிச்சிட்டாரு. அந்த மாதிரி இன்றைக்கி அநேக பேர் நல்ல கொளுத்து கன்றுகளை போட்டிருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாமல் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வரும் பிரச்சனை மொத்தமாக சேர்ந்து. ஆமாம் ஆமாம், ஆண்டவர் தன்னுடைய பட்டயத்தை தீட்டிடுவார். அப்புறம் நியாய தீர்ப்பு வரும்போது தான் தெரியும், ஐயோ இது வம்பா போச்சே, இது இந்த மாதிரி காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நாமளே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு நாமளே மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசனை பண்ணுவாங்க. ஆமாம், நாமளே கேட்காம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா அது நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். மோசே வந்து தன்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் மோசேகிட்ட கேட்டார், கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார், கோலுன்னு சொல்லி சொன்னான். ஆனால் அந்த கோல் எடுத்துகிட்டு இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி நீ வந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னார். அந்த கோல் வந்து அநேக காரியங்களை செஞ்சுது, ஆனால் மோசேக்கு பிரயோஜனமாக இருந்ததா? ஆமாம், அந்த மோச அந்த கோல் வந்து மோசேக்கு இடையூறாக பண்ணி அவனை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகல. ஆமாம், ஆனால் ஜனங்களை வந்து வழி நடத்தினார். அதனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரே எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, எங்கிட்ட கோல் இருக்குது, எங்கிட்ட இந்த மாதிரி தந்திரங்கள் யுக்திகள் எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை வச்சுட்டு ஏதாவது செய்யும்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பயன்படும், ஆனால் அவனுக்கு பயன்படாது. ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அனைத்து ஆசீர்வாதங்களை கேட்டு இவங்களாம் மாட்டிக்குவாங்க, ஆனால் ஆண்டவர் பரிசோதிக்கிற கேட்பார், உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பார். உடனே எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஆண்டவரே ஒன்றும் இல்லை, உங்களுடைய திருசித்தப்படி எனக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை தாருன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவரே பிரியமான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தருவார், அந்த ஆசீர்வாதத்தில் தீமைகள் இருக்காது.
என்ன
உதவியா இருக்க போகுது? இப்ப வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு ராஜா கிட்ட நீ ஆழத்துல இருந்தாவது உன்னதத்துல இருந்தாவது நீ ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த ராஜா என்ன
சொல்றான்?
ஆமா, எங்கிட்ட ஆனா ராஜா கிட்ட ஆண்டவர் கேக்குறாரு, நீ ஒரு அடையாளத்தை கேளுங்கிறாரு, என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன், என்னால் முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த மனசு என்ன சொன்னா? நான் தேவனை பரிச்சை செய்ய மாட்டேன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது எல்லாம் ஆண்டவரை பரிச்சை பார்க்கறதாகத்தான் அர்த்தம். ஆண்டவருடைய திருசித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இருந்தாதான் பிரச்சனையே இல்லை. நாமளாம் அவசரப்பட்டு ஆண்டவரே இது வேணும் ஆண்டவரே அது வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கேட்டதுலேயே வந்தது பிரச்சனை. ஆமாம், கரெக்டு, கேட்குறவன் பெற்றுக்கொள்வான். நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விண்ணப்பங்களை வைக்கிறோம், ஆனால் அதை விட்டு போட்டு எனக்கு இது கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பிடிக்காதமாக இருப்பாங்க நிறைய பேர். ஆமாம், அடம் பிடிச்சாச்சுன்னா அப்புறம் பார்த்து ஆண்டவர் கொடுத்துருவார், ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு, அப்புறம் அது பெரும் பிரச்சனையாக போயிடும். ஆமாம், அப்படியாக இருந்து இன்றைக்கு அநேக பேர் தேவனை பரிச்சை பார்த்து, ஆனால் மோசே வந்து ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, ஆவியினால் எடுத்திருக்காரு, அக்னினால் எடுத்திருக்காரு, தேவனுடைய சமூகத்தில் முகமுகமாக பேசியிருக்காரு. ஆனாலும் மோசே வந்து கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியல. காரணம் என்னன்னா, மோசேனுடைய கையில் இருந்த கோல் தான் அந்த பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. அதை தூக்கி வீசிட்டு ஆண்டவரே நீர் ஏதாவது எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அப்படி இருக்கும்போது ஆண்டவரே பார்த்து ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுத்துருப்பாரு. இல்லை ஆண்டவரே ஒரு கோல் எடுத்து கொடுத்துருந்தாருன்னா அது எவ்வளோ நல்லாயிருக்கும். இது மோசே தன்னுடைய கையில் வச்சுருந்த கோல். அப்போ ஆண்டவர் உருவாக்கி ஒரு கோலை கொடுக்கும்போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படி கற்பனைகளில் வந்து ஆண்டவர் சுயமாக எழுதி மோசையுடைய கையில் கொடுத்தார். எப்படியோ எப்படியோ, ஆனால் ஞானமாக இருந்த ராஜா தப்பிச்சுக்கிட்டாரு. நான் தேவனை பரிசு செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அநேகர் தங்களுடைய இச்சை கேட்டபடி கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். சங்கீதம் 104:4. சங்கீதம் 104:4.
தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும்
எபிரேயர் 1:7. எபிரேயர் 1:7.
தேவனவரே குறித்து அவரே தூதர்களை காற்றுகளாகவும்
ஆ போதும். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் அனுப்புகிறார். அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அக்னி ஜுவாலைகளை போல இருக்கும். அக்னி ஜுவாலை இதனால் வார்த்தைகள் புறப்பட்ட எப்படி இருக்குது? உதாரணத்துக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால், நம்ம தேவனுடைய அக்னியினால் வார்த்தைகள் எப்படி புறப்பட்டுன்னு சொன்னால் ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் இதே இது மனுஷனுடைய அக்னினால் வாயிலிருந்து எப்படி வார்த்தைகள் வரும்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துக்கும் புரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கோபம் வந்துருச்சுன்னீங்களே, வாயிலிருந்து வார்த்தைகள் எப்படி வரும்? ஆமாம், அப்படி சூடாக அக்னி ஜுவாலையை போல் உண்டான வார்த்தைகளை கடுகு பொரிகிற மாதிரி இருந்து அப்படி வந்து சுட்டரிச்சிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஆமாம், ஒரு மனுஷனை கோபத்திலேயே சுட்டரிக்கிற மாதிரி வார்த்தைகள் சரளமாக புறப்பட்டு வரும். அதே மாதிரி தேவனுடைய ஆவியில் நிரம்பி இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப வல்லமையுள்ளதாகவும் அக்னி பொருந்தினதாகவும் தேவனுடைய திருசுத்தத்தை நிரம்பினதாகவும் வரும். இப்படி அக்னி ஜுவாலை உள்ள வார்த்தைகள் வராத ஊழியக்காரன் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா யாராக இருப்பான்? தேவனுடைய ஊழியக்காரனா அவனுடைய வாயிலிருந்து அக்னி ஜுவாலைக்கு ஒப்பான வார்த்தைகள் புறப்படணும். அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பையும் நீதியையும் கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் புறப்பட வேண்டும். அப்படி புறப்படலைன்னா அவன் என்ன மாதிரி ஊழியக்காரனா? ஊழியம் செய்கிறவன் அது அதுலேயும் எடுக்கலை, இதுலேயும் எடுக்கலை. அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஊமை. எப்படி ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறவன் குருடனாக இருக்கிறானோ, அதே மாதிரி ஆவில ஞானஸ்தானம் எடுத்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறவன் சப்பானியாக இருக்கிறானோ, அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அவனுடைய வாயிலிருந்து அக்னி ஜுவாலை கொப்பாக தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் பேசாமல் இருக்கும் பொழுது அவன் ஊமை. ஊமையும் ஊமைக்கு இன்னொரு ஒரு குறை இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா காது கேட்க. ஆவி காது கேட்காதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டான். அதனால தான் இந்த ஊழியக்காரன் ஊமையாக இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானா அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டுருக்கிற ஊழியக்காரன் அவன் ஊமையாக இருப்பான். ஆமாம், ஊமையும் செவிடும். அப்படின்னா செவிடுனா தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஊமைன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டிய நேரத்தில் பேசுவதற்கு உண்டான வார்த்தைகள் அவனுக்கு கிடைக்காது. அப்போ அக்னி ஜுவாலைக்கு உண்டான வார்த்தைகளை பேச மாட்டான். அதுக்கு பதில் என்ன பேசிகிட்டு இருப்பானா? ஆசீர்வாதத்தையே பேசிகிட்டு இருப்பான். இவன் தான் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிறவன். காரணம், அக்னி ஜுவாலையினால் தேவன் நிரப்பலை, அக்னினால் தேவன் அபிஷேகம் பண்ணலை. அக்னினால் தேவன் அபிஷேகம் செய்யும்போது தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்பையும் ஜனங்களுக்கு உணர்த்தி தேவனுடைய திருசுத்தம் செய்வதற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதை விட்டு போட்டு இவன் தனக்கு ஆதாயத்தை தேடிட்டு போய் உட்காந்து பிரசங்கம் பண்ணானா அக்னி ஜுவாலைக்கு ஒப்பான வார்த்தைகள் வராது, ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும் வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை பேச முடியாமல் இருக்கிற ஊமை. அதனால் அந்த ஊமையும் சுவிடுமாக இருக்கிற அநேகர் தான் இன்றைக்கி எப்படி குருடன் வந்து குருடனுக்கு வழிகாமிக்கிறானோ, அதனால் ஊமை வந்து ஊமைக்கு வந்து வியாக்கியானம் பண்ணுறான். எப்படி ஊமைக்கு ஊமை வியாக்கியானம் பண்ணான் எப்படி இருக்கும்? ஆமாம், ஆமாம், குருடன் குருடனுக்கு வழிகாட்டி ரெண்டு பேரும் பள்ளத்தில் விழுகிற மாதிரி சப்பானி வந்து நானும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் போகிற வேகத்தில் தான் அவன் பின்னால் நடக்கணும் போக முடியும். அதே மாதிரி ஊமையும் வந்து மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறானாம்மா. நிறைய ஊழியக்காரங்க பைபிள் ஸ்கூல் நடத்துகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தர்றேன், ஒரு மாதம் ட்ரைனிங்கு ரெண்டு மாதம் ட்ரைனிங் சொல்லிவிட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஊழியத்தில். இவங்க என்னென்னா ஊமைகள் வந்து எப்படி ஆவிக்குரிய ஊமையாக இருக்கிறவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்க முடியும்? முடியாது. அதனால் தேவனுடைய வார்த்தைகள் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அல்லது அக்னியினால் அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசேஷமாக அவருடைய வாயிலிருந்து அக்னிமயமான வார்த்தைகள் அப்படின்னா தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் சரளமாக புறப்பட்டு வரும். அப்படி புறப்பட்டு வரலனா அவன் ஊமை. உன்னத பாட்டு 8:6 உன்னத பாட்டு 8:6 போதும். தேவனுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியிற அக்னி போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாமா. புருஷனும் மனைவியினுடைய அன்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடுப்பில் எரியிற தீ எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி அணையாமல் ரெண்டு பேருடைய இருதயத்துலேயும் அந்த அன்பு வந்து ஒருமிச்சு இருந்தால் தான் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதும் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிகிற அக்னியை போல அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டு போட்டு உலக காரியங்களை உள்ளே வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசங்கம் பண்ணால் ஆசீர்வாதம் மட்டும்தான் புறப்பட்டு வரும். அப்போ தேவனுடைய அன்பு தேவனுடைய ஊழியக்காரனுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய இருதயம் எப்பொழுதும் அக்கினியினால் கொழுந்து விட்டு எறிகிற ஜுவாலையைப் போல இருந்து தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றாக சிந்தித்து தியானித்து கொண்டிருப்பார்கள். அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்கிற மாதிரி அங்கே இருதயத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அக்னி ஜுவாலையினுடைய வார்த்தைகள் தான் புறப்பட்டு வரும். இன்றைக்கி அநேகர் வந்து உலக பிரகாரமான காரியங்களையும் செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கொஞ்சம் எப்படியாவது கிடைக்கிற காசை வாங்கிட்டு போனால் இது நம்மளுக்கு ஒரு வசூல் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உலக வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறதற்காக அல்லது தங்களுக்கு பெயரையும் புகழையும் தேடுவதற்காக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அவங்களுடைய இருதயத்திலேருந்து எப்படி அக்னி ஜுவாலைக்கு ஒப்பான வார்த்தைகள் வரும் வராது. கண்டிப்பாக பாயாசத்தை காய்ச்சி ஊற்றி 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 அப்படி ஆமாம் சுகர் வர வச்சு அவங்கள சாக வைக்கிறதான் வேலை. ஆசீர்வாதம்னு அள்ளி அள்ளி வீசுவாங்க அப்போ தானே இவனுடைய பாக்கெட் நிறையும். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை நீதியும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசாமல் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிற ஊழியக்காரனுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை அக்னியின் ஜுவாலையை போல எரியல. ஆனால் வேற என்னமோ எரிஞ்சிட்டு இருக்குது அவனுடைய இருதயத்தில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வந்திருக்கான் தனக்கு பெயரையும் புகழையும் தேடும்படியாக அவன் வந்திருக்கிறான் சபைக்குள்ள. பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கிறனால அவரும் அதுக்கு அடிமையாயிட்டார். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க பணத்துக்கு அடிமையானதுனால வெளியில் இருக்கிற எல்லா ஆளுகளையும் உள்ளே கொண்டு வந்து விட்டு சபையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சபையில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சபையை விட்டு ஓடி போயிடுவாங்க. விசுவாசிகள் 5 பேர் 10 பேராக அப்படி குரூப் குரூப்பாக ஓடிட்டே போவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே பாஸ்டர் பேச மாட்டார், வெளியில் இருக்கிற வர ஆட்கள் ஏதாவது தேவனுடைய செய்தி கொடுப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஆத்ம ஆகாரத்தை தேடி வருகிற ஜனங்கள் தங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்காமல் இருக்கிற சமயத்தில் எங்கே தேவனுடைய ஆகாரம் இருக்கும் எங்கே நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடி அங்கே ஓடி போய் விடுவார்கள். அப்போ தேவனுடைய ஊழியக்காரனுடைய இருதயத்திலே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகள் அக்னி ஜுவாலையைப் போல எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். உபதியா 1:8 உபதியா 1:8
நாளில் அல்லவோ நான் ஏதோவில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பருவத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே ஏசாவின் பருவத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினாலும் சங்கரிக்கும்படி கொலையினால் சங்கரிக்கும்படி சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலியில் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும், மறு தேசத்தார் அவன் வாசல் குழுக்கள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்கள் ஒருவனைப் போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமாக உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளில் அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது.
அதான் உபதிய 1:8 வாசிக்கிறீங்க. சரி, அந்த வசனம் வேண்டாம். சரி, அப்போஸ்தலர் 2:3 வசனம். அப்போஸ்தலர் 2:3
அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
ஆ, போதும். அப்போ தேவனுடைய பரிசுத்தாவி வரும்போது அவருடைய இருதயத்திலே அல்லது அவருடைய நாவிலே அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. பரிசுத்தாவி வந்தாவே அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு ஆரம்பம் ஆகிவிடும். அப்போ அக்னியில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எவ்வளோ அதிகமாக இருக்கும்? பரிசுத்தாவிலேயே அக்னிமயமான வார்த்தைகள் பொட்டி வெளியே வருகிறது அல்லது தெரிக்கிறது வாயிலிருந்து. அப்போ அக்னியில் அபிஷேகம் எடுக்கிற சமயத்தில் எலியாவை போல இருந்து தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இருந்து தேவனுடைய ஜனங்களை எச்சரிக்கிறதா இருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுவதற்கும் நீதியை படிப்பதற்கும் ஏற்றதாய் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி வந்து உபதேசம் மட்டும்தான் பண்ணுறாங்களே ஒழிய அந்த வார்த்தையில் தேவனுடைய நீதியை அறிவிக்கிறதில்ல, நியாய தீர்ப்பை அறிவிக்கிறதில்ல, கடிந்து கொள்ளுதலை அறிவிக்கிறதில்ல, சீர்திருத்தலை அறிவிக்கிறதில்ல, எதையுமே அறிவிக்கிற ஜனங்கள் எப்படியோ போனால் போயிட்டு போட்டோம். நம்மளுக்கு வேணுங்கிறது என்ன? காசு மட்டும்தான்.
ஆ,
போதும்.
உபதியா
1:18 அப்போ இந்த இடத்துல யாக்கோபின் வம்சத்தார் அக்னியை போல் இருப்பார்கள். அப்போ தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் அக்னியை போல இருப்பார்கள். நீதிமொழிகள் 13:20 போதும். அப்ப ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு சஞ்சரிக்கிறவன் அப்படின்னா அவங்க கூட பழகிறவன். அதனாலதான் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வருது? மூடனுடைய தோழன். அப்ப ஞானியினுடைய தோழன் சஞ்சரிக்கிறான்னு என்னன்னா ஞானியினுடைய தோழன். ஞானி எங்க போறானா, இங்க வரையா அங்க வரையான்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே போய் பார்த்துட்டு வரலாம், அங்கே போய் பார்த்துட்டு வரலாம், இங்கே வாடா அங்கே வாடான்னு சொல்லி ஒரு ஞானி கூப்பிட்டுட்டு இருந்தானா, அப்படி போகும்போது வரும்போது அவங்களுக்குள்ளே பேசி 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 நல்ல ஞானமுள்ள வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். மூடனுக்கு தோழனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன எங்கே போனாலும் மூடத்தனத்தான் பேசுவான். அப்படி தேவனோட வார்த்தைகளோடு சஞ்சரிக்கிறவர்கள், அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ உலக பிரகாரமாக ஒரு ஞானமுள்ள மனுஷன் கூட பழகும் போதே இந்த மனிதனும் ஞானி ஆகிடுறான். அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னை யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய நண்பர்களை தெரிந்து கொள்ளும்போது அல்லது ஞானமுள்ள நண்பர்களை தெரிந்து கொள்ளும்போது நாமும் அன்பு ஞானமுள்ளவர்களாக மாறுகிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து பகுத்தறிஞ்சு இருக்கிற ஜனங்களோடு நாம் சஞ்சரிக்கிற சமயத்திலே நம்மளும் தேவனுடைய வார்த்தைகளை நன்றாக சிந்தித்து தியானிக்கிறவர்களாக மாறுகிறோம். அதை விட்டு போயிட்டு பேருக்குன்னு சொல்லி சபைக்கு போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் சொல்லி, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மணியும், எனக்கு ஒரு வேலையை தாரும், ஆசீர்வாதத்தை தாருன்னு சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கிடணும், தேவனுக்கு எப்போவுமே நன்றி செலுத்தணும். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியம் என்னங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை விட்டு போட்டு ஆண்டவரே எனக்கு வேலையை தாரோ, எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் நாமளே சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது எதுவுமே நம்ம கேட்கறதில்ல. ஆமாம், கல்யாணத்துக்கான ஞானஸ்தானம் எடுக்கிறது, இப்படி நிறைய காரியங்களை பண்ணிட்டு பின்னால் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. அப்படியாக ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன், தேவனுடைய வார்த்தைகளோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஞானிகளாக மாறுவார்கள். சங்கீதம் 39:3 இல்லை, சங்கீதம் அப்போ அக்னினால் அபிஷேகம் பெற்றவனுடைய வாயிலிருந்து எப்படி வார்த்தை வருது
அப்படின்னா,
எப்போ அனல் கொள்ளும்? ஆமாம், நம்ம என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை அக்னியாக மாறுகிறது. அப்போ தேவனுடைய மனுஷர்கள் அக்னி ஜுவாலியாக இருந்து பேசுகிறாருன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிற சமயத்தில் அங்கே தேவனுடைய வார்த்தை அக்னி ஜுவாலையாக மாறுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்காதவங்களுக்கு அந்த அக்னி ஜுவாலை என்னன்னு தெரியாது, ஏன்னா சிந்திக்கலையே. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது தான் அக்னிமயமான வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் அனுமதிக்கிறார். இப்போ பைபிளில் இருக்கிற காரியத்தை நேராக அக்னிமயமான வார்த்தைகளினால் எழுதலை, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அக்னிமயமான வார்த்தைகளை வந்து தேடி கண்டுபிடிக்கும்னா என்ன பண்ணணும்? அந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது அங்கே அக்னி மூழுகிறது. அப்பொழுது நான் என்னுடைய வாயை திறந்து விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே, உண்மையாக தேவனை தேடுகிற எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அப்போ தியானிக்கிறதுக்கு முன்னால் உண்மையான தேவனுடைய வார்த்தை என்னங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். அதை வாசித்ததுக்கப்புறம் அதை தியானிக்கணும். அதை தியானித்தாதான் நம்முடைய இருதயத்தில் அக்னி மூலம் அப்பொழுது தான் நம்ம ஞானமுள்ள வார்த்தைகளை நாம் பேச முடியும். அப்போ இன்றைக்கி சிந்திக்காதவங்க யாருமே அக்னிமான மயமான வார்த்தைகளை பேச முடியாது. அப்படியா? ஏன் வயசாகுது? ஆ, ஏன் உடனே சிந்திக்கலாமே? சிந்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? ஆ, சிந்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? ஆ, எப்போ வேணால் சிந்திக்கலாம். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாம், நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னால் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிந்திக்கும் போது அங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறார். இந்த காரியத்தை இப்படி செய், இந்த காரியத்தை செய்யாது, இதுக்கு தலையிடாது, இதுக்கு போகாது, இங்கே இந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஆண்டவர் காட்டி கொடுப்பார். ஓ, சச்சரில் வச்சு கொண்டு போகும்போதான் நல்லா இருக்கும்போது ஆண்டவர் சிரித்து ஆராதனை பண்ணோம்னா நாம எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். மரணங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யுது. அதுக்குன்னு பயந்துட்டு இருந்தா எப்படி? எல்லா இதுலேயும் மனுஷன் சாகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மரணம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த மரணத்தினாலே அநேகர் பேர் ரட்சிக்கப்படுவாங்க, அது சமாதானம் உள்ளதாக இருக்கும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறவங்களுக்கு தான் அக்னிமயமான வார்த்தைகள் புறப்படும். அவங்க தான் அக்னி ஸ்நானம் பெற்றவர்கள். எரேமியா 20:9
ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயன் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாக இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள்.
போதும், அப்போ உண்மையான ஊழியக்காரன் நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறான். காத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றான், மற்றவன் எல்லாருமே என்னைக்கு இவன் மாட்டுவான் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்ணி வச்சு பிடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய மனிதன் தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கும் போது அக்னியை போல அது எரிஞ்சிட்டு இருக்குதாமா. எப்போ இந்த வார்த்தையை சொல்லலாம், எப்போ இந்த வார்த்தையை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் அவனுடைய இருதயம் தன்னை ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆள் எப்பவுமே தேவனுடைய நியாய தீர்ப்பையும் நீதியும் குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டுவார், அன்னைக்கு நாம பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம், விசேஷமாக ஊழியம் செய்கிறவர்கள் தான் ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்பி தேவனுடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்க இந்த பாஸ்ட் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டுவார், அன்னைக்கு நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்திலே அவனுடைய எலும்புகளிலே தேவனுடைய வார்த்தை அடைக்கப்பட்ட அக்னியைப் போல ஒழுந்து விட்டு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்போ பேசுவோம், எப்போ பேசுவோம், எப்போ நேரம் கிடைக்கும், சரியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே அடைப்பட்ட அக்னியைப் போல இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியாக தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்திலேயும் எலும்புகளிலேயும் தேவனுடைய அக்னி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அக்னினால் ஞானஸ்தானம் எடுத்தவருடைய இருதயத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பினுடைய ஸ்வாபமும் தேவனுடைய நீதியை உணர்த்த ஸ்வாபமும் எப்பொழுதுமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஜனங்களுக்கு எப்பொழுதும் அறிவித்து கொண்டிருப்பார்கள். அப்படி அக்னிமயமான நாவுகளை கொண்டு தேவனுடைய வார்த்தையை பேசலைன்னா யாருக்கு தண்டனைன்னு கேட்டிங்கன்னா ஊழியக்காரனுக்கு தான் தண்டனை. அதனால் எல்லாரும் ஆசீர்வாதத்தை மட்டும் இன்றைக்கி விரும்பி விரும்பி கேட்டுட்டு போகிறாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பை இன்றைக்கி பேச மாட்டேங்கிறாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பை பேசலைன்னா ஊழியக்காரனுக்கு தான் தண்டனை. ஆ, பாவிக்குள்ளது யாருக்காக இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் அறிவிக்க வேண்டியது அறிவிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். கேட்டால் கேளு, கேட்காட்டி போ, எக்காலத்தை நீ ஊதிட்டே இரு, எக்காலத்தை ஊதாமல் இருந்தீங்கன்னா உன்னை நியாய தீர்ப்பேன். இன்னைக்கு எக்காலமே ஊதக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மனிதனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், என்ன உலக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தங்களுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றுவதற்காக ஊழியம் சொல்லிட்டு வேஷம் போட்டுட்ருப்பாங்க. அவங்க தான் வந்து தேவனுடைய நீதி நியாய தீர்ப்பையும் குறித்து அறிவிக்க மாட்டார்கள். எப்போவுமே ஆசீர்வாதம் தான் அவங்க வாயில் வந்துட்டுருக்கும். அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம், இவன் வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு பார்ட் டைமாக வந்து இந்த இதுலேயும் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறான், ஊழியமும் ஒரு வியாபாரம் சொல்லிட்டு பணம் சேர்க்கறக்கு வந்திருக்காங்கிறத அவங்க ஆசீர்வாதம் பேசுகிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், சோத்திரம். ஏசியா 50:10-11, ஏசியா 50:10-11.
உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.
போதும், அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அக்னி எடுக்காம தேவனுடைய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம். எவன் ஒருவன் இருளிலே நடக்கிறானோ அந்த மனிதன் இருளிலே பிரகாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அப்போ தேவனுடைய வார்த்தையில் தான் இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வார்த்தைகளை பின்பற்றும் பொழுது அவன் உண்மையாகவே தேவனுடைய அக்னியினால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனுஷன். அதை விட்டு போட்டு ஆண்டவர் என்னையும் அக்னியினால் அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அநேகம் பேர் தாங்கள் உண்டாக்கின நெருப்பினாலே இன்றைக்கி ஊழியம் செஞ்சிட்ருப்பாங்க. இது விசேஷமாக ஊழியக்காரங்களை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கு. எழுப்புதல் கூட்டங்கள், அனல் மூட்டம், ஆராதனைகள், பரவசம் மூட்டம், பாடல்கள் அப்படின்னு சொல்லி நோட்டீஸை பார்க்கலாம். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாங்களாகவே மூட்டின அக்னி. ஊழியத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையின் மூலம் அக்னி வராமல் சுயமான வார்த்தைகள்னாலே யாராவது அக்னியை எழுப்புனாங்கன்னா அல்லது மூட்டினாங்கன்னா அவங்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு. ஆமாம், அந்த அக்னியை அவங்களையவே பட்சித்து போடும். அவனுடைய வாயை அவனுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவங்க வந்து ஞானங்களை எடுக்கலை. தங்களுடைய சுய ஞானத்தினாலே காரியங்களை நிர்வாகம் பண்ணலாம் என்று சொல்லி தாங்களாகவே இன்றைக்கு அக்னியை வந்து அனல் மூட்டுகிறார்கள். அதனால தான் அனல் மூட்டும் ஆராதனை, பரவசம் மூட்டும் பாடல்கள், அக்னிமயமான வார்த்தைகள் சொல்லிட்டு நிறைய நோட்டீஸ் நீங்கள் பார்க்கலாம் கிறிஸ்தவ மதத்தில். அது எல் அது கொடுத்துறாங்க. ஆனால் எழுதி கொடுக்கறது யாருன்னா கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் தான் எழுதி கொடுப்பான். கூட்டங்கள், அனல் மூட்டும் ஆராதனைகள், பரவசம் மூட்டும் பாடல்கள், அக்னி ஜுவாலை கொப்பான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்டீஸ் போட்டு ஜனங்களை வர வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தன்னுடைய சுயமான அக்னி, ஒரு மனுஷன் உண்டாக்கின அக்னி. அந்த அக்னி அவனையும் இந்த பட்சிக்கும், அவங்க கூட இருக்கிற சேர்ந்து இருக்கிற ஆள்களையும் பட்சிக்கும். அப்படியாக எந்த ஒரு மனிதரும் சுயமாக எழுப்புதலையோ அனல் மூட்டும் ஆராதனையோ பரவசம் மூட்டும் வார்த்தைகளையோ சுயமாக பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் எடுத்து அதை பேசணும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கும் போது தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ இன்னைக்கு அக்னினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன்னு சொல்லி இருக்கிற அநேகர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தங்கள் சுய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி எடுக்கும்போது அவர்கள் உண்டாக்கின அக்னி அவர்களையே பட்சிக்கும். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன பண்ணணும்னா, நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்திலே அக்னிமயமான வார்த்தைகள் தங்கியிருக்கும். தியானிக்கும்போது அக்னி ஜுவாலைக்கொப்பான வார்த்தைகள் புறப்படும். நம்முடைய எலும்புகளிலே அக்னிமயமான வார்த்தைகள் அடைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை அல்லது விசேஷமாக எருசலேமில் இருக்கிற ஜனங்களை அக்னியினால் பாதுகாக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் அந்த அக்னிமயமான நாவுகள் காணப்படும். அப்போ அக்னிமயமான நாவுகள் காணப்படுது. அக்னி வந்து இருதயத்தில் இருக்கிறது, அக்னி வந்து எலும்பில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவங்களுக்கு வியாதி இருக்குமா? இருக்காது. அப்போ அவங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவன் ஆண்ட ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் அக்னி முதலாக இருந்து இந்த ஜனங்களை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய எல்லா காரியத்திலையும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அதனால் இன்றைக்கி அக்னியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது நம்மளுக்குள்ள அக்னிமயமான நாவுகள் நம்மளுக்கு வெளிப்படும். அக்னிமயமான வார்த்தைகளை நம்மளால் பேச முடியும். அப்போது சுயமான அக்னியை நாம் உருவாக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தான் அந்த வார்த்தையிலிருந்த அக்னியை தான் நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். சுயமாக வார்த்தைகளை பயன்படுத்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கே ஆபத்தை உருவாக்கிவிடும். அதனால் மோசைக்கு எப்படி, மோசை வந்து அது ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தார், ஆவியினால் எடுத்தார், அக்னினால் எடுத்தார், ஆனாலும் மோசை வந்து கானான்களை பிரவேசிக்க முடியவில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் எப்படி தங்களுடைய இச்சையினாலே தேவனை பரிசோதித்தார்களோ அதே மாதிரி மோசையும் தன்னுடைய இச்சையினாலே அகப்பட்டு கொண்டார். அதனால் சுயமாக இருக்கிற எந்த ஒரு காரியமும் தேவனுடைய காரியத்திலே கலப்படம் செய்யக்கூடாது. முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். முழுவதுமாக தேவனுடைய திருசத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த தேவனுடைய காரியத்தில் ஏதாவது மனுஷனுடைய காரியங்கள் கலப்படம் இருந்தால் அந்த கலப்படம் நம்மளையே ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் தேவனுடையதை தேவனுக்கும் மனிதனுடையதை மனிதனுக்கும் செலுத்துங்கள். ஆமாம், ராயனுடையது ராயனுக்கும். அப்படின்னா மனுஷனுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை மனுஷனுக்கு கட்டிடணும், தேவனுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை தேவனுக்கு கட்டணும். அதே போல் தேவனுடைய நீதி என்று சொல்லியிருக்கு, மனிதனுடைய நீதின்னு சொல்லியிருக்கு. அப்போ மனிதனுடைய நீதியை தனியாக பிரிக்கணும், தேவனுடைய நீதியை தனியாக பிரிக்கணும். மனிதனுடைய வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி ரெண்டையும் போட்டு கலப்படம் பண்ணி இன்றைக்கி ஊழியத்தில் ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறாங்க. அதனால தான் அக்னிமயமான வார்த்தைகள் புறப்படாமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய கலப்படங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறபடியினால் அது வந்து வல்லமை இல்லாத வார்த்தைகளாக மாறி அது ஒரு அர்த்தம் இல்லாத காரியமாக மாறிவிடுகிறது. அதனாலே நாம் தேவனுடைய அக்னி ஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிப்போம் என்று சொன்னால் நாமும் தேவனுடைய அக்னி ஸ்தானத்தினால் அபிஷேகிக்கப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.